ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடியவன் துன்பப்படுவதை கண்டு ஆத்மநாத சுவாமிக்கு மனம் பொறுக்கல. ஏன்னா அவர் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான் என்று சொல்லப்பட்டவர். ஆகவே இவரை அடிப்பது தாங்காமல் பெருமான் அந்த வைகையிலே வெள்ளத்தை அனுப்பினான். இதுதான் காரணம். வைகையில வெள்ளம் வந்தது காரணம். அப்படி வெள்ளம் வந்த உடனே அந்த தண்டலாளர்கள் அடிக்கிறவங்க, மன்னன் அந்தனனுடைய உயிரை போக்குவதற்கு அஞ்சுபவன், பிரம்மகத்திங்கிற பாவம் வரும், அடியானா சாமியை கொன்னுடாதன்னு சொல்லிருக்கான். நல்லா அடிச்சு காசை வாங்கு, ஆனா ஐயர் உயிர் போகாம பாத்துக்க அப்படின்னு சொல்றேன். இப்ப வைகையில வெள்ளம் வந்து ஐயர் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா செத்துருவார்ல, அப்புறம் அந்த பாவம் நமக்கு வந்துருமேன்னு சொல்லி அவரை விடுவித்து விட்டார்கள். சாமி நீங்க ஓடி போய் தப்பிச்சுக்கீங்க, வெள்ளம் வருது. அவர் வீட்டுக்கு வந்து அமர்ந்தார். அப்பொழுது வெள்ளத்தினாலே அந்த மதுரை மிதந்தது, வைகையின் கரைகள் உடைந்தன. அந்த வெள்ளத்தினுடைய பேரலைகள் மன்னனுடைய அரண்மனை மதிலை மதிர்ச்சுவரை சென்று தாக்கின. அப்பொழுது மந்திரிகளிலே சிலர் சொன்னார்கள், வாதவூரான் இறைவன் அருளை பெற்றிருக்க கூடும், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று அவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அப்ப இத்தனை நடந்த பிறகு அத்தனை லட்சம் மக்கள்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் தோணிருக்கு நம்ம குருநாதர் இறைவன் அருளை பெற்றிருப்பார். உடனே மன்னனுக்கும் அது சரி என்று தோன்றிய உடனே, என்ன எத்தை தின்றால் பித்தம் தெளியும், நாட்டிற்கு நல்லது விளைய வேண்டும், நம்முடைய அடிகள்கிட்ட வந்து நாங்கள் உங்களை சிரமப்படுத்தியதெல்லாம் மனதில் கொள்ளாமல் உங்கள் பெருமானை வேண்டி இந்த வெள்ளம் ரிசீடாகணும், வெள்ளம் வடிய வேண்டும் என்று பெருமானை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ஆனால் சொக்கநாத பெருமானை இவர் தியானித்து கேட்டுக்கொண்ட உடனே வெள்ளம் வடிந்து விட்டது. உடனேயே நம்ம குருநாதர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைத்த உடனேயே பொங்கி வந்த வெள்ளம் வடிந்து விட்டது. மதுரையில எல்லாரும் உயிர் தப்பி விட்டார்கள், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் உடைந்த வைகையின் கரை உடைந்தது தான், அது ரெண்டு பக்கமும் கரை உடைஞ்சு போச்சு. அந்த உடைந்த கரையை செப்பரிடுவதற்காகத்தான் ஊரில் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் அந்த கரையிலே ஒரு பகுதியை வந்து வரையறுத்து கொடுத்து உங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியை நீங்கள் அடைத்துக் கொடுங்கள் என்று பெருமான் கேட்கவும், அதுல வந்தின்னு ஒரு கிழவி, அவளுக்கு என்ன வயசாயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. அவள்கிட்ட போய் உன் வயசு என்னன்னு கேட்டா 84 சொல்லுவா. என்னமா இதே சொல்லிட்டு இருக்க, 20 அதே சொல்லிட்டு இருப்பா. 84 அப்புறம் 85 அவளுக்கு தெரியாது, ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும், யாரோ எப்பயோ சொன்னதான் சொல்லிக்கிட்டே பாக்கிறது. அவள்கிட்ட நீ வந்து உன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இந்த கரைய கட்டிடு அப்படின்னு சொன்ன உடனே அவ வருந்தினாலாம். அவ சொல்றா, சொக்கநாதா தீவினை என்பது உண்டு என்பதை உணர்கிறேன். இதெல்லாம் புராணங்கள் நமக்கு அரிய கருத்துக்களை சொல்கின்றன. ஒன்றலா உயிர் வாழ்க்கை என்று நம்பியாரூரர் தேவாரத்துல சொல்றார். இன்று போல நாளைக்கு நம்ம வாழ்க்கை இருக்காது, யாரா இருந்தாலும் திடீர்னு வாழ்க்கை மாறும், மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேஷன்ல மாறும். வி டோன்ட் நோ, காட் ஒன்லி நோஸ். அன்றாடம் ஒரு பிட்டு செய்து, பிட்டுனா இட்லி, வேற ஒண்ணும் இல்ல. இந்த தற்காலத்துல சொல்ற இட்லி தான் அந்த காலத்துல பிட்டு. ஏன்னா வாங்கி உண்ணத்தக்க வகையில இருக்கணும், பசியார உண்ணத்தக்க வகையில இருக்கணும்னா அது இனிப்பு பண்டமா இருக்காது. அத வந்து அவள் நன்றாக செய்து விற்பதுக்கு முன்பாக அத்தனையோ சொக்கநாதா அப்படின்னு அந்த சொக்கநாத பெருமானை நினைச்சு அவனுக்கு ஊட்டுவதை போல நினைப்பா, அவ்வளவுதான். வெளிப்படையான எந்த கிரியையும் கிடையாது, மனதால் நினைக்கின்ற பாவனை தான். நம்ம மாதிரி உட்காந்து ஒரு உடையவருக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்றதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் அவளுக்கு அவகாசம் கிடையாது. பண்ணதெல்லாம் உனக்குதாப்பா பண்ணிருக்கேன்னு மனசால நினைப்பா, சில நேரங்கள்ல வாயால வரும், அவ்வளவுதான். அவன் நினைக்கிறா நம்ம சிரமப்படுத்துறதுக்கு யமனாலையும் முடியாது, சொக்கநாதனுக்கு தான் நம்ம அன்றாடம் வந்து இந்த பிட்ட நிவேதனம் பண்றோமே, துன்பம் என்பதே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அப்பர்பான் சொன்னதை போல இந்த நிலையை உணர்வதற்கு ஒருவன் கோடீஸ்வரனா இருக்கணுங்கிற தேவையில்லை, ஒரு பெரிய மாளிகையில வாழணுங்கிற தேவையில்லை, மரத்தடியில வாழ்ந்தாலே போதும். மன்னனை போல பட்டாடை உடுத்த வேண்டும் என்ற தேவையில்லை, மர உரி உடுத்தினாலும் போதும். வைராக்கிய சதகம்ங்கிற நூல்ல பர்த்தகரிங்கிற பெரிய மன்னர் சொல்றார், மன்னரா இருந்து துறவியா ஆனவர். ஒரு மன்னனை பார்த்து சொல்றார், டேய் நான் ஒன்னா மாதிரி தாண்டா இருந்தேன் நேத்துக்கு, அதனால நான் சொல்றதுக்கு வேல்யூ அதிகம். என்னன்னா, இன்று நீ பட்டாடை உடுத்து எந்த ஒரு இன்பத்தை உணர்கின்றாயோ அதே இன்பத்தை நான் மர உரி, மரத்திலிருந்து இயற்கையா உரிகின்ற ஒரு ஆடை, அதை உடுத்தி அடைகின்றேன் அப்படின்னார். என்ன இத ஒருத்தன் வாய் வீரத்துக்கு சொன்னா ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே மன்னனுடைய எல்லா இன்பங்களையும் துய்த்தவன் சொன்னாதான் ஏத்துக்கலாம். பட்டினத்தார் சொன்னா அதுக்கு ஏன் வேல்யூன்னா, அவர் அவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தவர், இந்த பொருள் உதவாது, காதற்று ஊசியம் வாராதுங்கிறத உணர்ந்து சொன்னார் அவர். வேலையே கிடைக்காம பிறவிலேருந்தே பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அனுபவிச்சவன் சொன்னாதான், பட்டவன் சொன்னாதான் வேல்யூ உண்டு. மன்னனா இருந்து துறவியானவர் சொன்னார், உள்ளத்திலே களிப்பு என்பதற்கு புறப்பொருள் தேவையில்லை, பட்டாடை அணிந்து எந்த இன்பம் உண்டோ அது இன்னொரு ஆடை அணிந்தும் உண்டு. தங்க டம்ளர்ல பாயசம் சாப்பிட்டு எந்த ஒரு பசி அடங்குமோ அந்த பசி துணியில ஒரு பிட்டு இட்லியை சாப்பிட்டு வரும், அது அடங்கும். அவனவனுக்கு பிடிச்சது அவனவனுக்கு இன்பமா இருக்கு. பரோட்டா சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, மசால் வடை சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, இடியாப்பம் சாப்பிட்டு கஞ்சி சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது. அப்ப தன்னுடைய பசியை செம்மையா அடக்கின்ற புள்ளத்திலே ஒருவன் அன்பு கொண்டு உண்ணும் போது இன்பத்தை அடைகின்றான், அவ்வளவுதான். ஆகவே அவன் அதிக இன்பத்தை அடைகின்றான், இவன் குறைந்த இன்பத்தை அடைகின்றான் என்பது இல்லை. ஒருவன் மாளிகையிலே உப்பரிகையிலே இருந்து எந்த இன்பத்தை அடைகின்றானோ அவன் மரத்தறையில இன்னும் அதே இன்பத்தை அடைகின்றான் என்ற வகையில, எனக்கு துன்பமே வாழ்நாளிலே கிடையாது, பெருமான் திருவடியில் இருக்கின்ற எனக்கு இன்பம்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் சொக்கா. ஆனால் தீவினை என்பது ஒருவனை வந்து தாக்கும், பாக்கி இருந்தா கொஞ்சம் இருந்தா கூட என்பதை உணர்கின்றேன். இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளால எழுந்து போய் கரையை அடைக்க முடியாது, அவளுக்கா யார் அடைப்பார்கள், உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க. ஆகவே அவ காசும் பெருசா சேர்த்து வைக்கல, நம்ம பொன்னனையாள் போலதான், திருப்பூணத்து பொன்னனையாள் போலதான். ஆகவே பெருமானே, என் கையில இருக்கிற நாலு காசை வாங்கிட்டு இந்த கரையை அடைக்கிறதுக்கு எந்த கூலிக்காரனும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு கூலிக்காரனுக்கு கூலி தான் அதிகம், எந்த ஒரு வேலையிலயும். இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல விட லேபர் தான் அதிகம், முக்கியமான ஒர்க் எல்லாத்துலயுமே. அது பெரிய கிராப்ட்ஸ்மேன்ஷிப் தேவையான ஒர்க்கா இருக்கணுங்கிற தேவையில்லை. அவன் தான் செய்யணும்னு இருந்ததுன்னா அவன் கேட்கிற பைசாவை கொடுத்துதான் ஆகணும். ஆட்டோல தான் அம்மா அழிச்சுட்டு போனோம்னா பக்கத்து இருக்கு போனாலும் 50 ரூபாய் தான் மினிமம் சார் அப்படின்ருவான், அதுதான். ஆகவே அந்த பணத்தை என்னால கொடுக்க முடியாதே, இப்படி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன்னு அவ அழுத பொழுது, அப்ப அழவே மாட்டோம் நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளையும் பெருமான் அழ வைப்பார். அவ அழுதது அழுதையே மறந்துட்டாவ. என்ன காரணம்னா ஹாசில் ஃப்ரீ லைஃப், பரபரப்பே இல்லாத வாழ்க்கையில எப்படி அழுக வரும், பரபரப்பே இல்லையே, எதுக்கு அவசரப்பட வேண்டாமே. அவ மெதுவா எழுந்திருந்து பிட்டு பண்ணினா அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு கியூ நிக்கிற மாதிரி நிப்பாங்க வாங்கிட்டு போறதுக்கு. அவ ஒன்னும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவசரம் வந்துருச்சே, ஒரு காரியம் செஞ்சானுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சே, ஒரு நிர்பந்தம் வந்துருச்சே, சொக்கானி என்ன இப்படி மாட்டி விடலாமான்னு அவ கேட்டாளாம். சொக்கன் ஏன் மாட்டி விட்டான்னா, சொக்கன் அவளுக்கு தொண்டு செய்வதற்காக மாட்டி விட்டான். சொக்கனுக்கு ஆசை தன்னுடைய அடியாளுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும், அடியாருக்கு அடியாராக இருப்பதுல கடவுளுக்கு ஆசை. நீயே எனக்கு எப்ப பார்த்தாலும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறிய, நான் உனக்கு தொண்டு செய்ய வேண்டாமா. நல்ல பிள்ளைகள்லாம் தாயாற்ற அப்படிதான் அன்பு செய்வாங்களாம். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா கைகால் பிடிச்சு விடலாம், வெந்நியை வச்சு கொடுக்கலாம், தலையில அமிர்தாஞ்சனை தேய்ச்சி விடலாம். நம்ம வளர்த்த அம்மாவுக்கு நாம இதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா தேவலாம், அப்பதான் நம்ம தொண்டு செய்ய முடியும். அது போல உனக்கு நான் தொண்டு செய்யணும்னா உனக்கு ஒரு துன்பம் வந்தாதான் தொண்டு செய்ய முடியும், இல்லைன்னா என்னால எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று சொக்கநாதர் வேண்டும் என்றே அவளுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து தொண்டு செய்தார்னு பாக்குறோம். தொண்டு செய்கின்ற அந்த நிலையிலே அடி வாங்கினார். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, பெருமான் வந்திக்காக தொண்டு செய்தார், அதே வந்திக்காக அடி வாங்கினார் நினைக்கப்படாது. அடி வாங்கினது இன்னொருத்தனுக்காக, அது அவர் கிளாரிஃபை பண்றார், கிளாரிஃபை பண்றார். கடவுள் அவ்வளவு பக்காவா வந்து படி அளக்கிறோம், கடவுள் எப்படி படி அளக்கிறவரு, பக்காவா படி அளக்கிறது. அவர் அவர் வினைக்கேற்ப அந்த இன்பத் துன்பங்களை ஊட்டுபவர். வந்தியினுடைய பக்தி சிரத்த அவள் செய்த அந்த பூஜை அதற்காக அவளுக்கு தொண்டு செய்தான், ஆனா அடி வாங்கினது அவளுக்காக இல்ல. அடி வாங்கினது யாருக்காக, வாதூர் அடிகளுக்காக. ஏன், தனக்காக தன் அடி வாங்கியிருக்கிறான். எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாரு குருநாதர் என்பதற்காக பெருமான் அவருக்காக அடி வாங்கினார். அப்ப பெருமான் அசரீரியா சொல்றார், நான் அடி வாங்கினது வாதவூரனுக்காக வாங்கினேன். இந்த புராணத்துல பின்னாடி எல்லாம் வருது உங்களுக்கு, முன்கதை பின்கதை சுருக்கம் முன்னாடி வருது உங்களுக்கு. அப்ப வாதவூரனுக்காக அடி வாங்கினேன்னு உலகமறிய நம்முடைய பெருமான் சொன்ன பிறகுதான் வாத ஊரானை பற்றி உலகம் அறிந்தது. அதுவரையிலும் அந்த உலகம் அவனை பழித்தும் இழித்தும் இருந்தது. நாடவர் பழித்துறை பூணதுவாக என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லோரும் வந்து ஒரு மனிதனுடைய உயர்ந்த நிலையை உணர்ந்து விட மாட்டார்கள். இப்ப ரவுக்ஷாயினருக்கு தெரிஞ்சிருச்சு, தீட்சைக்கு முன்னாடியே இவர் தீட்சைக்கு தகுதியானவர், சிறந்த உயர்ந்து தெரிஞ்சிருச்சு. அது ஞானிகள் மட்டும்தான் தெரிந்து கொள்வார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். சீடர்கள் பலவிதமா இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த இவருடைய சன்னிதானத்தில் அவர் பேசுறதை கேட்டா நம்முடைய துன்பங்கள்லாம் போகும் அப்படின்னு சாதாரணமா வந்திருக்கிறவங்க தான் அதுல மெஜாரிட்டி. கடவுளை இந்த பிறவியிலே அறிந்தே தீர வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருப்பாங்க, அதுல ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான். யாருக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும். இருந்தாலும் அவர் யாரையும் துரத்த மாட்டார். நம்மால ஒத்த இன்பத்தை அடைகிறான்னா அடைஞ்சிட்டு போட்டோம், கடவுளை பத்தி தானே பேச போறோம் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்தை மேய்ச்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது உயரமாக ஒரு பஞ்சாபி அவர் அந்த பக்கமா போனாராம். உடனே ராமகிருஷ்ணர் பேசுறதை நிறுத்தினாராம். நிறுத்தி அவருடைய அவர் கடந்து அவரை வணங்கினார். அவர் கடந்து போன உடனே சொன்னார், அவர் ஒரு ஞானி, அவர் பின்னால் சென்றால் உங்களுக்கு ஏதாவது உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை போல ஞானிகளை ஞானிகள் அறிவார்கள். இப்ப ரவுக்ஷாயினர் நம்முடைய குருநாதருடைய தகுதியை அறிந்து இவனுக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பெருமான் இசைந்தான் அப்படிங்கறத விளக்கம். பெருமான் ஏன் இசைந்தான்? பெருமான் யார் சொன்னாலும் இசைவாரா? பெருமான் மீனாட்சி சொன்னா கேட்பார், அடையாளர்கள் சொன்னா கேட்பார், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். மீனாட்சி சொல்றதுக்கும் அடையாளர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீனாட்சி சொன்னா பாதி கேட்பார், அடையாளர்கள் சொன்னா முழுக்க கேட்பார். இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? உண்டு. திருவிழா புராணத்துல மீனாட்சி அம்மையார் சொல்றாங்க, நக்கீரன் சாமி கிட்டே சண்டை போட்டான், அதனால அவனுக்கு துன்பம் விளைந்தது. துன்பம் விளை அந்த சாமி அவனை நெற்றிக்கண்ணால் பார்த்தார். நெற்றிக்கண்ணால் பார்த்த உடனே அவன் உடம்பு முழுவதும் வெந்தது. ஏற்கனவே ஒருத்தனை நெற்றிக்கண்ணால பார்த்து ஆளே இல்லாம பண்ணிட்டார், மன்மதனை எரிச்சிட்டார். ஆனால் நக்கீரன் மட்டும் ஆள் இருக்கான். அவன் அந்த பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்து தன் உயிரை காத்துக்கொண்டான். உடம்பு எரிஞ்சாலுமே இல்லாமல் போகவில்லை. அதற்கு இரண்டு காரணம். பொற்றாமரை குளம் என்பது அருள் வடிவமானது, அது அவனை காக்கின்ற தன்மை கொண்டது. இன்னொன்று, அவன் பெருமாற்ற சண்டை போட்டா கூட பெருமானை அன்றாடம் பூசிக்கின்றவன் தான், ஆகவே அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க மாட்டார். பெருமாட்ட சண்டை போட்டதுக்கு தேவையான தண்டனை தான், ஆனா அன்றாடம் பூசிக்கின்ற பூசணிக்கு தேவையான அருள் இருக்கணும் இல்ல. அப்புறம் பெருமான் அவனை கரையேற்றினார். கோபப்பிரசாதம் என்ற நூலை பாடின உடனே பெருமான் அவனை கரையேற்றினார். பெருமான் காலை கொடுத்து எல்லாரையும் கரையேற்றுகின்றான் இல்லையா, இந்த நக்கீரனை கையை கொடுத்து கரையேற்றினான்னு திருவிழாடு சொல்லுது. என்ன காரணம்? பெருமான் கையை எல்லாரும் பிடிச்சிட முடியுமா? கல்யாணத்தின் போது பார்வதி கையை பிடிச்சார், அந்த கையினாலன்னா நக்கீரனை பிடிச்சு கரையேற்றுறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கரையேற்றினார். கரையேற்றினா பெருமானுடைய அருளுக்கு அவன் அருளை வியந்து பாராட்டுகின்றான். கையிலே பாதி காலத்தி பாதி அந்தாதி எல்லாம் பாடி பெருமானை மகிழ்வூட்டுகின்றான். அப்பொழுது மீனாட்சி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் சொக்கநாதர்கிட்ட. நக்கீரன் நம்முடைய பிள்ளை, நக்கீரன் நமக்கு குழந்தை, அவன் பண்ணின தப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா ஒருவன் தவறு பண்ணுவதற்கு என்ன காரணம்? இலக்கணம் அறியாமை காரணம். நல்லா கவனிங்க, உலகத்துல ஒரு உயிர் குற்றம் புரிவதற்கு காரணம் கிராமர் நாலெட்ஜ் இல்லாததானா, இலக்கணம் அறியாமை. அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம கையாளுகின்றோமோ அதனை எங்கனும் கையாள வேண்டும் என்று ஒரு அடிப்படை விதி இருக்கிறது, அதான் இலக்கணம். அந்த இலக்கணம் தெரியலன்னா அதன்பால் ஒரு குற்றம் விளையும் வாழ்க்கையில எங்க போனாலும். கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோடு எப்படி இன்பமா இருக்கிறதுங்கிற இலக்கணம் திருக்கோவையார்ல இருக்கு. அந்த திருக்கோவையாரை படிக்காதவங்க வாழ்க்கையில குற்றம் விளையும். என்ன காரணம்னா செம்மையாக இல்லறம் நடத்த மாட்டார்கள். இப்ப அது தொல்காப்பியர் காலத்திலேருந்து இல்லறத்துல இல்லறத்துக்கான தர்மமானது மனு நீதியிலிருந்து வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதைதான் திருக்கோவையார் வரையில வருது. அதே நீதி தான் வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி தான் வருது. அப்பொழுது அந்த சட்டத்தை ஒன்று அறிந்திருக்க வேண்டும். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இக்னரன்ஸ் நமக்கு வந்து ஆபத்தை தான் உண்டாக்குது. ஆகவே ஒருத்தன் வந்து தான் அறிய வேண்டியவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானுடைய பாடல்ல நக்கீரன் குற்றம் கண்டதற்கு காரணம் இலக்கணம் அறியாமை தான். ஆகவே பெருமானே இவனுக்கு தாங்கள் தமிழ் இலக்கணத்தை உபதேசிக்க வேண்டும், கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு திருவிழாடல் இருக்கு என்று சொன்ன உடனே மீனாட்சி சொல்லி சாமி மாட்டேன் பாரா சரின்ட்டார். அகத்தியனை கூப்பிட்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசித்தார். நன்றாக நக்கீரன் கற்றுக்கொண்டார். இப்ப மீனாட்சி அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பெருமானே தாங்கள் இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் தான் நான் கேட்டுக்கிட்டேன், நீங்க ஏன் அகத்தியனை கொண்டு உபதேசித்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சுவாமி சொல்றாரு, நீ செய்யணும்னு சொன்ன நீயே செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது, அதை செய்வித்தலும் செய்தல் தான். செய்தலும் செய்தலே, செய்வித்தலும் செய்தலே. அதனால நீ சொன்னதுதான் நான் செஞ்சேன், ஆனா நானாக செய்யவில்லை. ஏன் நான் செய்ய முடியாதுன்னு கேட்டா, பொறாமை என்பதுதான் தீய குணங்களிலே தலையாயது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்கள்லையும் ரொம்ப தலைமை பட்சம் எது, அதிகபட்சம் எதுனா பொறாமை தான். பிறர் வாழ்வு கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். நக்கீரன் பொறாம பிடிச்சவன், எவனோ 1000 தங்க காசு வாங்கிட்டு போறானேன்னு வயதறிஞ்சனா இல்லையா? அதனால கடவுளாக இருக்கின்ற நாம் பொறாமை என்ற தீய குணம் இல்லாதவர்களுக்கு தான் நேரடியாக உபதேசிப்போம். அதனாலதான் அகத்தியனை கொண்டு உபதேசிக்க செய்தோம் என்று சுவாமி சொல்றார். இப்ப நாம எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டா, மீனாட்சி சொன்னா சாமி செய்வாரு, ஆனா பாதி தான் செய்வார். அடியார்கள் சொன்னா சாமி செய்வாரு, முழுக்க செய்வார். ரவுக்ஷாயினர் ஒரு அடியார், ரவுக்ஷாயினர் கேட்டுக்கிட்டார் இந்த திருவாதிரைகளுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். தானே உபதேசித்தார், இன்னொருத்தர் கொண்டு உபதேசிக்கல, முழுக்க செய்தார். மீனாட்சி சொன்னா 50 செய்யறாரு, ராமகிருஷ்ணன் சொன்னா 100% செய்யறது. பெருமான் இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு அருமையா ஒரு திருவாசம் பாடியிருக்கிறார் நம்முடைய குருநாதர். என்ன சொல்றார்? பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால் வேதம், குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியாரி. கடவுள்கிட்ட எல்லாரும் அவங்கவங்க ஆற்றலுக்கு ஏற்பதான் கிட்டக்க போறாங்க. எல்லாரும் ஃபுல்லா கடவுள்கிட்ட போறது கிடையாது. கோயிலில் வழிபாடு செய்யும்போது கூட நாம் எல்லாம் ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறோம். அர்ச்சனை பண்ணுறதுன்னா ஒரு இடத்துக்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க. பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரியர் போகிற அளவுக்கு நம்ம போகிறோமா? போகிறதில்லை. அவரவர் தகுதிக்கேற்ப இறைவன் அருகிலே செல்கின்றோம். தேவர்கள் பெருமானை பூசிக்கின்ற அளவிலே அருகில் செல்கிறார்கள். வேதங்கள் பெருமானை துதிக்கின்ற அளவிலே அருகில் செல்கின்றன. அம்பாள் கூட ஒரு பாதி அளவுக்கு தான் பெருமான் கிட்ட போயிருக்கான். குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், முழு பாகமும் கூருடையாள் அல்லள், இரு கூற்றிலே ஒரு கூறு கொண்டிருக்கிறாள். ஆனால் அடியார்கள் தான் பெருமானை முழுவதுமாக பெறுகிறார்கள். என்ன காரணம்னா, பெருமான் எவ்வளவு நீண்டாலும் அவனை துரத்துகின்றார்கள், சோர்ந்து போவதில்லை. ஓடி பெருமான் ஓடிக்கிட்டே இருக்கிறார்னா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான், உட்காருவதில்லை. அவன் பெருமானிடத்திலே மனம் வைத்து பெருமானுடைய வாழ கற்றுக்கொண்ட காரணத்தினாலே பெருமான் எல்லையில்லாத பொருள். எல்லையில்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற முடியாது. எல்லைக்கு உட்பட்ட பொருளை தான் ஒருவன் முழுமையாக பெற முடியும். எல்லையில்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லையில்லாத பொருளோடு அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முழுமையாக பெறுவது. அடியார்கள் பெருமானை கைவிடவே மாட்டார்கள். அப்ப மறுவினார் பிரிய மாட்டா விமலனார் என்று சொல்றார். உண்மையான அடியார்கள் பெருமானை பிரிவதில்லை. பிரியாத அன்பர்கள் பெருமானை பிரிகின்றார்கள் கருத்து நீத்தல் விண்ணப்பத்திலே வருகின்றது. ஆகவே விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே என்று அந்த அணுக்க தொண்டர்கள் பெருமானை விட்டு பிரிவதே இல்லை என்று பார்க்கின்றோம். அவர்கள் பெருமானோடு எங்கனும் விரவுகின்றார்கள். விரவுதல்னா மிக்சிங், கலந்திருத்தல். மெய்யன்பின் விரவுவார், உண்மையான அன்பு இருக்கின்ற காரணத்தினால தொடர்ந்து பெருமான் அருகிலேயே இருப்பார்கள். அந்த அன்பு என்ன செய்யும், மரத்திலிருந்து ஒரு கொடி பிரிக்கப்பட்டால் எப்படி வாடுமோ அதே போல பெருமானிலிருந்து பிரிவு ஏற்பட்டால் வாடி போய்வார்கள், வாடி போய் வதங்குவார்கள். அதனால பெருமானை பிரிந்து வாழ்வதற்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலே பெருமானை முழுமையாக பெறுகின்றார்கள். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே, கொம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட கொடி எப்படி வதங்குமோ வாடுமோ அதை போல் வாடுகின்றேன் என்று சொல்றார். கணவனை பிரிந்து மனைவி வாழ முடியும், ஆனால் கொம்பினை பிரிந்து கொடி வாழாது. அதனால கொம்புக்கும் கொடிக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இங்க கடவுளுக்கும் தொண்டனுக்கும் இருக்கின்ற உயர்ந்த உறவு. நீ இன்றி நான் இல்லை, என் உயிர் நீ என்ற பொருள். ஆகவே அவர்கள் இறைவனை முழுமையாக பெறுகின்ற காரணத்தினாலே சாமி அடியார் சொன்ன மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ரோக்ஷாயினர் விண்ணப்பித்த உடனே அதற்கு இசைந்தார் என்று பார்க்கின்றோம். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம், ஒத்தவர் தம்மை நாடி உன்னை இன்றடிமை கொள்ள இத்தலத்தனைந்தோம், நீ முன் இயற்றிய தவத்தினாலே சித்தமதி ரங்கல் வேண்டாம் என திருவாய் மலர்ந்தார். பெருமான் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாருருவாய பிறப்பற வேண்டும் என்ற அந்த திருவாசத்தினுடைய பொருளையே மௌனமாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆறுருவாய் என் ஆறுமுதே உன் அடியவர் தொகையினடுவே, ஓருருவாய் என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்ற அந்த விண்ணப்பந்தான் கூப்பிய நிலையிலே வாய் திறந்து சொல்லாமல் மனதாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். குருந்த மரத்தில் இருக்கிற குருநாதனை பார்த்து மந்திரி கோலம் புரைந்திருக்கின்ற நம்முடைய குருநாதர் தலையில மந்திரி தலப்பாக இருக்கு, இன்னும் அதை மாத்தல, ஆனா பெருமானே ஆட்கொள்ள வேண்டும் என்று கூப்பிய கரங்களோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சாமி சொல்றார், எவ்வளவு அன்பான வார்த்தை சொல்றார், உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், இதை விட ஒரு அன்பான வார்த்தை சொல்ல முடியுமா? ஐ எம் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் யூ. இந்த தலத்திற்கு நாம் அணைந்ததே உமக்காகத்தான். நீ அஞ்ச வேண்டாம், சித்தமது இறங்க வேண்டாம். பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கைலாய யாத்திரை போகும்போது இப்போ எப்படி இருக்கோ தெரியல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே அழைச்சிட்டு போனாங்கல்ல முன்னாடி, அந்த யாத்திரை வந்து நம்மளுடைய இராணுவமே வந்து அந்த எல்லை வரையிலும் நம்ம அழைச்சிட்டு போகும். நல்ல தூய சைவ உணவு நமக்கு தயாரித்து தருவாங்க. அங்க திபெத்துக்கு போயிட்டோம், அவங்க ராணுவம் நம்மளை வந்து கண்காணித்து கொண்டிருக்கோம், அவங்க கையால நம்ம சாப்பிட பிடிக்காது நமக்கு, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுறவங்களாச்சே, நாமளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம குரூப்லயே ஒருத்தர் சமைச்சு, ஒரு 35-40 பேருக்கு மேல குரூப் கிடையாது, அதே ரெண்டு எக்ஸ்ஒய்னு ரெண்டு பேட்சா பிரிச்சு அழைச்சிட்டு போவாங்க. இத்தலத்தை அணைந்தோம் அப்படின்னு சுவாமி சொல்றார், அஞ்ச வேண்டாம்னு சொல்றார். அதுக்காக தான் சொல்ல வந்தேன், எப்படி பொருந்துருதுன்னு தெரியல. சூரியன் முன்பாக இயல்பாக தாமரை எவ்வாறு மலருமோ, யாரும் தாமரையை பார்த்து நீ மலரணும்னு சொல்றது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதுபோல நம்முடைய பிறவித்துறையை நீக்க வருகின்ற ஒரு குருநாதனை பார்த்தால் எவ்வளவு துன்பச்சுமையினை உணர்ந்த ஒரு மனமா இருந்தாலும் அந்த குருநாதனை பார்த்தாலே இவன் நம் குருநாதன் என்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அதனாலேயே துன்பம் என்பது மறந்து மறக்கப்பட்டு இன்ப மலர்ச்சி ஏற்படும் முகத்துல. மலர்ச்சி என்றாலே இன்பத்தினால் தான் மலர்ச்சி ஏற்படும். இன்பத்தை உணராத ஒரு உயிரினுடைய முகம் மலராது. மலர்ச்சி என்பது என்ன? இன்பத்தின் வெளிப்பாடு. சுருங்குதல் தான் துன்பத்தின் வெளிப்பாடு. ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான்னா மூஞ்சி சுருங்கி இருக்கும், ஏண்டா மூஞ்சி தொங்கி போயிருக்குன்னு கேட்பாங்க. மூஞ்சி மலர்ந்திருக்குன்னா என்ன ரொம்ப களிப்பா இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுது சூரியனுடைய சன்னிதானத்துல தாமரை மலர்வதை போல குருநாதனை பார்த்த அளவிலே முகம் மறந்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம், அம்புஜாதம் என்று சொன்னால் தாமரை ஒத்தவர், தாமரை சூரியனுடைய சன்னிதானத்திலே மறந்த தாமரை போன்ற தன்மை கொண்டிருக்கின்ற அவரை நாடி என்றால் உள்ளத்தினால் விரும்பி அருகிலே அழைத்து உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தடைந்தோம், உன்னை இன்று அடிமை கொள்வதற்காகத்தான் இந்த ஊருக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம், இந்த ஸ்தலத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று கடவுள் பேரருள் செய்தார். அந்த பெரிய அன்பு வார்த்தையினை சொன்னார். சரி, இது வந்து தானால் ஆற்றிச்சிட்டு விடுற மாதிரி விழுந்ததா என்றால், இல்லை, நீ பல பிறவிகளிலே செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவிலே உமக்கு காட்சி அளித்தோம். சாமி சொல்றார், நீ முன் இயற்றிய தவத்தினாலே உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தை அணைந்தோம். இந்த வார்த்தை பெருமான் சொன்ன வார்த்தைய ஓரிடத்தில் மட்டும் சொல்கின்றார் திருவாசகத்தில் நம்ம குருநாதர். என்ன காரணம்னா, குருநாதர் தன்னை எப்பொழுதுமே கீழ்மைப்படுத்திக் கொண்டே பாடுபவர். ஆயிற்கடையாம் ஆயேன், எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது பெருமானே, உன்னுடைய தகுதியையே என்னுடைய தகுதியாக கொண்டு நீ என்னை ஆட்கொண்டாய். ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு குரத்தைய பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, ஒத்த குலம் இருக்கு, ஒத்த செல்வம் இருக்கு, இவர் ரொம்ப படிச்சிருக்கிறா, எம்ஏ பிஹெச்டி அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார், அதெல்லாம் கிடையாது. நான் விரும்பினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு தகுதியே இல்லைனாலும் என் விருப்பமே உனக்கு இந்த தகுதியை தரும். என் தகுதி உன் தகுதி, என்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு போதும், உனக்கு பணம் தேவையில்லை, என்னுடைய படிப்பு உனக்கு போதும், உனக்கு படிப்பு தேவையில்லை, என்னுடைய உயர்குலம் உனக்கு போதும், உனக்கு தனியா குலம் தேவையில்லை என்று ஒரு மன்னன் ஒரு குரத்தியை திருமணம் செய்து கொள்வதை போலதான் கடவுள் உயிரினை ஆட்கொள்கின்றான். நீ ஒன்னு தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நாம் சிவமா இருப்பதே போதும், நான் படிச்ச படிப்பே உனக்கு சேர்த்து போறோம், எங்கிட்ட இருக்கிற பைசாவே உனக்கு சேர்த்து போறோம் அப்படின்ற அந்த அளவிலே அப்படித்தான் பெருமான் என்னை ஆட்கொண்டான். எனக்கு என்று ஒரு தகுதியும் கிடையாது, நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான், எல்லா தகுதியும் பெருமானுடையது, எனக்கு ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, கற்றறியேன் கலைஞானம், எனக்கு அன்பும் கிடையாது, கசிந்துருகேன் என்றெல்லாம் தன்னை பற்றி இழிவுபடுத்திக் கொள்பவர். யாவர்க்கும் மேலாமளவில் ஆட்சியருடையோன், யாவர்க்கும் கீழாமடியேன் என்று சொல்லிக்கொண்ட அவர் தன்னை மறந்து இந்த 688 திருவாசக பாடல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் செய்த முன் நல்வினை பயனாலே இந்த பிறவியிலே கடவுளை பெற்றேன்னு ஏமாந்து சொல்லிட்டார், பாய் சோர்ந்து சொல்லிட்டார். சீக்ரெட் இஸ் அவுட். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் அப்படின்னு இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு இடத்துல தான் குருநாதர் என்ன பண்ணாரு, ஏமாந்து போயிட்டார், மறந்துட்டார் என்று பார்க்கின்றோம். ரொம்ப ஜாகிரதையா தன்னை பத்தி மறைச்சுக்கிட்டே வரவர் இங்க அந்த உஷார் உணர்ச்சி இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டார். அப்ப குருநாதன் பல பிறவிகளிலே ஈட்டிய அந்த தவத்தின் பயனாக இந்த பிறவியிலே இறைவனை பெற்றார். அப்படிதான் கண்ணப்ப நாயனாரும், கண்ணப்ப நாயனார் வந்து பல முன் செய்த தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிற பல பிறவிகளிலே செய்த தவத்தின் அந்த சேர்க்கை இருக்கே அது முடிவிலா அன்பை காட்டியது. கண்ணப்பர் பெற்றதை போன்ற அன்பை யாரும் பெறல. அந்த கண்ணப்பன் எப்போதோ அன்பு இன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த அன்பிற்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட பேரன்பை கண்ணப்பர் பெற்றதற்கு காரணம் பல பிறவிகளிலே செய்த தவம், முன் செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா அன்பை காட்டு, அதுதான் உண்மை. ஆகவே நீ முன் இயற்றிய தவத்தினாலே இத்தலத்து அணைந்தோம், உன்னை இன்று அடிமை கொள்ள. ஆகவே சித்தமது இரங்கல் வேண்டா, நீ வருத்தப்படாதே, பெருமான் நம்மை ஆட்கொள்வானோ மாட்டானோ என்று வருத்தப்பட வேண்டாம். என்ன திருவாய் மலர்ந்தார் அவர், என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் திருவாசகர் சொல்றார். பெருமான் முதலிலே கைகூப்பி நின்ற நம்முடைய குருநாதரை அருகில் வருக என்று அழைத்தாராம். அருகில் வருக என்று அழைக்கும் பொழுதே அந்த முகத்தை இன்பமா வச்சுட்டு அழைக்கும் பொழுது ஒரு பிராணி கூட ஒருவன் வந்து நம்மகிட்ட சினந்திருக்கிறானா இல்ல நம்மகிட்ட மகிழ்ந்திருக்கிறானாங்கிறது அறியும். ஒரு பசு, ஒரு நாய், எதுவா இருந்தா கூட. இப்ப நம்ம திட்டினா ஒரு நாய்க்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசினா நாய்க்கு தெரியும். ராத்திரி 2 மணி, 3 மணி, 12 மணி இதுல எல்லாம் பஸ்ல வந்து இறங்குறோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு போகும்போது 4 தெருவை கடந்து போகும்போது எல்லா தெருவிலையும் நாய் இருக்கும். படுத்துட்டு இருக்கிற நாய் இவன் எவனோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றானேன்னு கொலைக்கும். நாய் கொலைச்சா எல்லாருக்கும் ஒரு அச்சம் உண்டு. அச்சப்படவே வேண்டாம், நீங்க தைரியமா போலாம். எத்தனை நாய் இருந்தாலும் பேச்சு கொடுத்துட்டே போங்க. ஒண்ணுமே, என்னடா தம்பி நான் வானு கூப்பிடுறியா இந்த ராத்திரியில, என்ன யார் வானு கூப்பிட போறா, நீ தானே கூப்பிடுற, இப்படி பேசி பாருங்க. நீங்க பேசுவதில் இருந்தே ஹீஸ் மை ஃப்ரெண்ட் என்பதை உணர்வு. பேச்சோட துணி நாய்க்கு தெரியும். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்தினீங்கன்னா இவனால் நமக்கு ஆபத்து. இவன் நம்மளை கிட்ட போய் இந்த கல் எடுத்து அடிச்சுட்டானா என்ன பண்றது, இவன் கையில கல்லை தூக்கிறது மாதிரி இவன் கழுத்தை பிடிச்சிருவோன்னு நினைக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்லியா பேசி பாருங்க. அந்த துணியே அதுக்கு புரியும் நல்லா. அதே போல வந்து ஒருவரை வா என்று அருகிலே வா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, நம்முடைய டிஸ்போசிஷன் ஃப்ரெண்ட்லி டிஸ்போசிஷனா இருக்கா, முகம் எப்படி கருணை கூர்ந்து இருக்கு. ஒருவரை கேள்வி கேட்கும் பொழுது கூட அன்போடு கேட்க முடியும். கருணை கடலாகின்ற கடவுள், கடவுள் அழைக்காமல் கைலாசத்துக்கு ஒருத்தர் போனார். கடவுள் அழைக்காமல் கைலாசத்துக்கு போக முடியுமான ஒரு கேள்வி வருது. கடவுள் அழைக்காமல் போகலாம், கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுள் அழைக்காமல் போகலாம், போனவர் உண்டு, ஆனால் கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுள் அழைத்து போனவர் கூட அழைக்காமல் ஒருத்தர் போனார். கடவுள் அழைத்து போனவர் நம்பி ஆரூரர், வானு கூப்பிட்டு அவர் போனார். அவர் கூடவே சேரமான் போனார், அழைக்காமல் போனார். சாமி கேட்கிறாரு, நாம் அழையாமை நீ எப்படி வந்தாயின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அன்போடு கேட்கிறார், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்த, இப்படி எப்படி வந்த நீங்க என்று அவரை உருட்டி மிரட்டி கேட்டிருந்தாருன்னா சேரமான் உயிரை விட்டுருப்பார். என்ன நான் கூப்பிடாமல் நீ வந்திருக்க, எப்படி நீ வந்த நீங்க, யாரும் உன்னை உள்ள விட்டா, நந்தி இவன் எப்படி வந்தா இங்க என்று சாமி கேட்கல. சாமி எப்படி கேட்கிறார், படு சுட்டியா இருக்க, நான் கூப்பிடாமலே எப்படி வந்த நீ அப்படின்னு. அப்படி கேட்கிற துணியிலேயே அன்பு இருக்கு. அப்ப சேரமானா இளைச்சவர், பெருமானே நீ விரும்பாமல் ஒருவர் இங்கு வர முடியுமான்னு கேட்டுட்டார். வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ விரும்பாம ஒருத்தரால் இங்கு வர முடியுமா, நீ எப்பொழுது என்னுடைய குருநாதனோடு என்னை சேர்த்தாயோ அந்த அருளே என்னை இங்கு அழைத்து கொண்டு விட்டது. ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அது எங்க நம்ம சேர்க்குமோ அங்க சேர்க்குது. வந்தவனை பத்தி நீ எப்படி வந்தா கேக்குறது, வெள்ளம் கைலாசத்துல சேர்த்துருச்சுப்பா, உன்னுடைய அருள் வெள்ளம் என்னை கைலாசத்துல சேர்த்துருச்சு. அந்த அருள் வெள்ளம் என்னை எப்படி, அந்த அருள் வெள்ளத்தை நீ எப்படி சிக்கின, நீ குருநாதன் ஒரு துண்டில் போட்ட இல்லையா, அந்த துண்டில கடிக்கிற மீனா இருந்து சிக்கிக்கிட்டேன் அதுல. அப்ப நம்பி ஆரூர் இந்த பாசம் நீங்கி முக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே நீ நம்பி ஆரூரை எனக்கு குருநாதனா கொடுத்த. அந்த நல்ல குருநாதரை பெற்ற பிறகு கைலாச காட்சி கிடைக்காம இருக்குமா, நீ கூப்பிடாம நம்ம வந்திருக்கலாம், ஆனா நீ விரும்பாமல் நான் வர முடியாது, நீ எண்ணாமல் யாரும் இங்க வர முடியாது என்று சொல்றார். இப்ப பெருமான் நம்ம குருநாதரை பார்த்து, அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற குருநாதரை பார்த்து அருகிலே வா என்று அழைத்த பொழுது எவ்வளவு அன்போடு அழைத்திருப்பார். வண்ணம் என்றால் அழகு, வண்ணம் பணித்து என்னை வா என்ற வான் கருணை. சாமி அருகில் வா என்று கூப்பிட்ட போது அவ்வளவு தேன் ஒழுக கூப்பிட்டிருப்பார். குழந்தாய் அருகில் வா, அந்த அன்பு ஒழுக கூப்பிட்டிருப்பார். அதான் வண்ண பணித்தல். பணித்தல் என்றால் கட்டளையிடுதல், பணித்தல் என்றால் ஒரு ஐயத்தை நீக்குதல், ஒரு கேள்விக்கு விடை இருத்தல், இதெல்லாம் பணித்தல். செம்மையாக பெருமான் செஞ்சவே ஆண்டான், பர்ஃபெக்டா ஆட்கொண்டார், ஒரு குற்றம் கூற முடியாது. வா என்ற வான் கருணை. பெருமான் நம்ம போய் நின்றுட்டு இருக்கிறோம், நின்றுகிட்டே இருக்கட்டும் பெருமான் நினைச்சிட்டாருன்னா அப்புறம் நாமளா 4 தடவை காலிங் மேல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இருக்கிறவங்க தெரியுது தெருக்கோடியிலேயே நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு, அப்புறம் காலிங் பேல் அடிக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிட்டாருன்னா அங்கே கருணையே இல்லையே. பெருமா நீங்கள் என்ன சொல்றாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு வந்திருக்கிற, உனக்காக நான் நேத்துக்கு வந்துட்டேன். அதல்லவா கருணை? வா என்ற வான் கருணை.